கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், மௌனமாக ஜெபம் செய்வோம். ஆமென். சபையார் யாவரும் ஒன்றிணைந்து 146வது பாடலினும் துதிகிதங்களில் உள்ள புத்தகத்திலிருந்து நாம் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். எக்காலம் இயேசு என்கிற பாடலை நாம் ஒன்று சேர்ந்து பாடுவோம். எக்காலம் இயேசுவே சகாயராயிரோம், அன்பான சத்தத்தால் என் ஏக்கம் நீக்கிடும், என்னாலும் நீரே வேண்டும், ஏந்த நாளும் வேண்டும், நீரென்னை நோக்கி பாரும் பேரன்பரே, எப்போதும் இயேசுவே பாவியோடிரும், தீயோனின் சோதனை ஓயாமல் விளக்கும், என்னாலும் நீரே வேண்டும், ஏந்த நாளும் வேண்டும், நீரென்னை நோக்கி பாரும் பேரன்பரி, ஏக்காலும் இயேசுவே ஏக்கட்டு வாழ்விலும், அன்பாக தங்குவே என் நெஞ்சிலும், என்னாலும் நீரே வேண்டும், ஏந்த நாளும் வேண்டும், நீரென்னை நோக்கி பாரும் பேரன்பரி, ஏக்காலும் இயேசுவே ஏக்கேடும் நீக்குமேன், கருண்ய நாயகா நீரென்னை ஆளுமேன், என்னாலும் நீரே வேண்டும், ஏந்த நாளும் வேண்டும், நீரென்னை நோக்கி பாரும் பேரன்பரே. நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். தேவனாய் கத்தர் இந்த ஆசீர்வாதத்தான இந்த நாளிலே நம்முடைய ஜெபத்தை தேவனாய் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் இந்த நாளிலே கூட இந்த கூடுகையை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாகவும், இந்த நாள் வரை தேவனாய் கத்தர் நம்மை பத்திரமாக சுகமாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிற அந்த நல்ல கிருபைக்காகவும் நாம் இந்த நாளிலே ஒன்று சேர்ந்து கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே, உங்கள் மகா இரக்கமுள்ள இந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேலையில நன்றியோடு நாம் உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. மகா இரக்கத்தின் தகப்பனே, இந்த நாளுக்காக சோதரம் ஆண்டவரே. இந்த புதிய நாளை நாங்கள் காண செய்வீரே, அதற்காக குடாமல் கூடி சோதரம் ஆண்டவரே. கிருபையும் மனதிற்கும் நிறைந்தவரே உங்களுக்கு சோதரம். இந்த நாள் முழுந்தும் சபையும் எங்களோடு இருந்து எங்களை தாங்கி வழிநடத்த கிருபை செய்ய வேண்டுமாய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. புதிதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த புதிய நாளை கூட நாங்கள் காண செய்கிறே. நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பரிசுத்தரே, 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 பரிசுத்தரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உங்களுக்கு கூடாத சுதந்திரம். எங்கள் ஐஸ்வர்யத்தின் தகப்பனே, இந்த நாளுக்காக மீண்டுமாக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த வேலையிலும் உங்களை நோக்கி பார்த்து செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட இப்படியா இந்த தேசத்தில் இருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த நாள் வரை எங்களை சுகமாய் பாதுகாத்து பத்திரமாய் பயிரெடுத்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதற்கை கூட சோதரம் ஆண்டவரே, சோதரம் 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 ஆண்டவரே. இரக்கம் மனதுக்கும் நிறைந்தவரே உங்களுக்கு சோதரம். மனதொருக்கும் நிறைந்தவரே உமக்கு கூட ஒரு சோதரம். நன்றி, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இம்மட்ட உதவின வினேஸ்வரே, இம்மட்ட உதவின பாதுகாத்துக் கொண்ட எல்லா நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். தேவனாகிய கர்த்தர் மீண்டுமாக இந்த ஊடகம் வழியாக நம்முடைய சபையில் உள்ள காஜாங்குத்தமாவில் உள்ள தமிழ் உறவுகளை கர்த்தர் தொடர்பு கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக மீண்டுமாக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழ் உறவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனை கர்த்தர் இந்த நாள் வரை நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து அவருடைய சமூகத்திலே வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நான் மீண்டுமாக நாம் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 32 வசனம் ஒரு வாசிக்கிறேன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலிருந்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை மீண்டுமாக நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் முதல் முதலாக மலேசியா வந்தபோது 2002 அந்த அவைக்குரிய கூட்டத்தில் நான் பகிர்ந்து கொண்ட ஒரு தலைப்பாகவே இது இருக்கிறது. நான் 18 முன்பு முதல் முறையாக இந்த வசனத்திலிருந்து ஒரு செய்தியை முதல் முறையாக அந்த தமிழ் உறவுகள் மத்தியில் நான் பேசினேன். மீண்டுமாக அந்த வார்த்தை அந்த நினைவுகளை இந்த நாளிலும் கூட இந்த தலைப்பை குறித்து நாம் பேசும்போது நாம் நினைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனை கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த நாளிலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:32 வசனத்திலிருந்து இந்த டிரைவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலிருந்து உங்களுக்கு இந்த நாளிலும் கூட நான் செய்தி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமையும் அவருடைய சகோதரனையும் ஆசீர்வதித்தார். லோத்து தேர்ந்தெடுத்த பகுதி சோதோம் குமாரப்பட்டினமாக இருந்தது. லோத்துடைய குடும்பம் விழுந்து போனதற்கு அவன் தேர்ந்தெடுத்த அந்த பகுதி ஒரு காரணமாக இருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் அவன் தேர்ந்தெடுத்த அந்த பகுதியில் இருந்த ஜனங்கள் மிகுந்த துர்க்குணம் உள்ள பொல்லாத ஒரு ஜனங்களாக இருந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய ஆஸ்தி பெருகினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவருடைய மந்த மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்தது. ஆதியாகமம் 13:4 4:6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய லோத்துடைய மிருகங்களுடைய எண்ணிக்கையும் ஆபிரகாமுடைய ஆடு மாடுகளுடைய எண்ணிக்கையும் பெருகினது, அவருடைய ஆஸ்தி மிகுதியானது. அதனாலே அந்த மேய்ப்பர்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த வாக்குவாதத்தின் நிமித்தமாக ஆபிரகாமும் லோத்தும் தன்னை விட்டு இருவரும் பிரிந்து வெவ்வேறு திசைக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அப்போது ஆபிரகாம் அந்த தீர்மானிக்கிற ஒரு பொறுப்பை லோத்தினிடத்திலேயே கொடுத்தார். லோத்து எப்படி அந்த பகுதியை நாம் தேர்ந்தெடுத்தான் என்று பார்க்கும்போது 11 வசனம் சொல்கிறது, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். லோத்து யோர்தான் நதிக்கரை ஓரமாக இருக்கிற ஒரு சமவெளி பூமியில அவன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான். அவன் தேர்ந்தெடுத்திருப்பதற்கான சரியான நோக்கத்தை நாம் பார்க்கும்போது அது நதிக்கரை ஓரமாக இருந்த ஒரு பட்டினமாக சோதோம் இருந்தது. தன்னுடைய மேய்ப்பர்களுக்கு ஏற்ற ஒரு இடமாக, ஒரு செழிப்பான ஒரு இடமாக அந்த இடம் இருந்ததாக நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவன் கண்களினால் பார்த்து ஒரு இடத்தை தேர்வு செய்கிறான். அந்த இடம் மிக ஒரு செழிப்பான ஒரு பகுதியாக இருக்கிறது. தனக்கு ஏற்ற மேய்ப்பர்களுக்கு ஏற்ற, தன்னுடைய மந்தைக்கு ஏற்ற ஒரு இடமாக, ஒரு நீர்வளம் நிறைந்த, புல்வெளிகள் நிறைந்த, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக அந்த இடம் இருக்கிறது என்று சொல்லி லோத்து அந்த இடத்தை தேர்வு செய்தான் என்று இங்க வேதத்துல பார்க்கிறோம். ஆனாலும் கூட அங்க இருக்கிற அந்த ஆபத்தை குறித்து லோத்து உணராமல் போனான். அங்கிருந்த ஜனங்கள், 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன், சோதாமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கத்திற்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். தான் வாழப்போகிற அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, தேவ பயமற்றவர்களாக வாழ்ந்தார்கள் என்று இங்க வேதத்துல சொல்லப்பட்ட அவர்கள் பொல்லாதவர்களும் கத்திற்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று 13 வசனம் சொல்லுகிறது. ஆனால் இவைகளை குறித்து லோத்து சிந்திக்கவில்லை. சரீரப்பிரமாக, உலக பிரகாரமாக தன் கண்களினால் பார்த்த ஆசீர்வாதத்தை கொண்டு அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த சோதோம் குமாரப்பட்டினத்தை அவன் தேர்வு செய்தான். இன்றைக்கு கூட நாம் பூமியில நாம் வாழும்போது சில நேரங்களிலே நாம் வாழ்கிற இடம் கூட, நாம் குடியிருக்கிற இடம் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நாம் இன்னைக்கு நான் ஒரு சிலரை நாம் இங்கே இந்தியாவில நாம் பார்த்திருக்கிறோம். நல்ல விசுவாசத்தில் இருந்தவர்கள், நல்ல பக்தியோடு தேவனுக்கு நம்பிக்கையில இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சில வேலை நிமித்தமாக சபைகளை விட்டு சபைகள் இல்லாத பகுதிக்கு அவர்கள் குடியேறும் போது அவர்களுக்கு தெய்வ பயம் அற்று போகிறார்கள். சபையின் மீது இருக்கிற அந்த விசுவாச நம்பிக்கை அவர்களுக்கு குறைந்து போகிறது. பாவ வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையை சுழண்டு போவதை நம்ம இந்த இன்றைக்கு சமுதாயத்தில் நம்மளால பார்க்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் பார்த்தது ஒன்றே ஒன்றுதான், நல்ல நகரமாக இருக்கிறது, ஏற்ற குடியிருப்புக்கு ஏற்ற ஒரு இடம் என்று எண்ணுகிறார்கள். நல்ல பணம் சம்பாதிப்பதற்கு ஏற்ற ஒரு ஒரு நகரமாக இந்த நகரம் இருக்கிறது என்று நினைக்கிறார்களே தவிர, இந்த இடத்துல நான் குடியிருக்கும் போது, இந்த பகுதியில நான் வாசம் செய்யும் போது என்னுடைய தேவனுக்கு ஏற்ற வகையில நான் எப்படியாக வாழ முடியும், எவ்வளவு எனக்கு இந்த இந்த நகரம் என்னுடைய தெய்வ பயத்திற்கு எவ்வளவு துணையாக இருக்க போகிறது என்பதை குறித்து அவர்கள் அறியாமல் அநேகர் இன்றைக்கு இந்த உலக பிரகாரமாக வேலை நிமித்தமாக வேலையை தேடிக்கொண்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற அநேகரை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அதனாலே லோத்து தேர்வு செய்த இடம் ஒரு செழிப்பான பகுதி என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம் போன்று கண்களினால் பார்ப்பதற்கு அவனுக்கு தெரிந்தது. ஆனாலும் அங்கிருந்த ஜனங்கள் பொல்லாதவர்களாக இருந்தார்கள். அதனால முதலாவதாக நாம் வாழ்கிற அந்த குடியிருப்பின் எல்லையை நாம் தீர்மானிக்கும் போது எவ்வளவாக அது நம்முடைய சபைக்கும் தேவனுக்கும் அது பிரியமாயிருக்கிறது, எந்த வகையில என் ஆத்தும ரட்சிப்புக்கு நான் வாழ்கிற பகுதி ஒரு துணையாக இருக்க போகிறது, எந்த வகையில என் சபைக்கு நான் ஒரு ஒரு சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடி நான் ஆராதனைகளில் கலந்து கொள்வதற்கும், தேவனுடைய வசனங்களை அறிகிறதற்கும், தேவ பயத்திலே நான் வளர்கிறதற்கும், தேவனுடைய சத்தியத்திலே நான் அறிந்து அதன்படி நடக்கிறதற்கும் நான் போகிற இடம் எந்த வகையில எனக்கு துணையாக இருக்க போகிறது என்று அறிந்து நாம் சில நேரங்களிலே நாம் குடியிருப்பு நிலைகளை தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மிக முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தான் வாழ்கிற வாழ்க்கை முறைகளினாலே, தான் தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த பகுதியினாலே தன் வாழ்க்கையை இழந்து போன அநேகரை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. அதனாலே லோத்து கண்களினால் பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்கள் வாழ்கிற ஒரு பகுதியிலே தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டபடினாலே ஒரு வாழ்க்கையை அவன் இழந்து போனான் என்பதாக, ரட்சிப்பை இழந்து போனான் என்பதாக நாம் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால இந்த லோத்துடைய மனைவியை குறித்து இந்த நாளையிலே நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு அடிப்படையில் நாம் பார்க்கும்போது லோத்தும் மறைமுகமாக அவளுடைய வாழ்க்கை விழுந்து போனதற்கு அவனும் ஒரு வகையில இந்த பகுதியில நாம் பார்க்கும்போது ஒரு காரணமாக இருந்திருக்கிறான். அவன் தேர்ந்தெடுத்த பகுதி ஒரு மோசமான ஒரு பகுதியாக இருந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த லோத்துடைய மனைவி குறித்து வேதத்தில் பார்க்கும்போது லோத்துடைய மனைவி என்றே அவள் அழைக்கப்பட்டிருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த இடத்திலும் அவளுடைய அவளுடைய பெயரை நம்மால் வேதத்தில் பார்க்க முடியவில்லை. லோத்துடைய மனைவி என்றே அவளுக்கு குறிப்பிடப்படுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அவள் லோத்துடைய மனைவி என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார். அவளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது இங்கே வேதத்தில் பார்க்க முதலாவதாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலேயே இருந்தான். அபிரகாம் குடும்பத்திலே அவள் இருந்தான். ஒரு ஆஸ்தி பெருகினது. அவர்கள் அநேக ஆஸ்தி மிகுதினாலே அந்த பூமியை தாங்கக்கூடாததாக இருந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக லோத்துடைய மனைவி தன் வாழ்க்கையில பெற்று இந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்கும் போது, இந்த உலக பிரகாரமாக ஒரு ஆஸ்தியுடைய ஒரு குடும்பத்திலே அவள் இருந்தாள். இது முதலாவது ஆசீர்வாதமாக இருக்கிறது. தான் வாழ்ந்த இடம் வந்து, தன் வாழ்ந்த குடும்பம் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தது. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இங்கே இருக்கிறது, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரம் என்பது நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக கருதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பொருளாதாரம் இல்லை என்று சொன்னாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் பொருளாதாரத்தில் இருப்பதை நாம் ஆசீர்வாதம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. பொருளாதார வகையில நாம் ஆசீர்வதிக்கப்படுவதும் ஆசீர்வாதமாகத்தான் வேதத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருந்தார்கள். இந்த பூமியினுடைய ஐஸ்வர்யங்களினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். எப்போதுமே இந்த உலக அளவில் நாம் பார்க்கும்போது இந்த ஐஸ்வர்யம் என்று நாம் வரும்போதே, ஆசீர்வாதம் என்று வரும்போது நாம் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை வைத்து அநேக ஜனங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். நாமும் கூட அப்படிப்பட்ட ஒப்பிட்டு பார்க்கிற மனநிலையில தள்ளப்பட்டவராக அநேக நிலைகள் இருக்கிறோம். ஆனாலும் இங்க வேதத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்பது வெறும் ஐஸ்வர்யத்தினால் மாத்திரம் பார்க்கிற ஒரு காரியம் அல்ல. இங்கே பார்க்கிறோம், ஆனாலும் கூட அவர்கள் இந்த உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருந்தார்கள். தேவன் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்திருந்தார். அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தது. அவள் ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற ஒரு குடும்பத்தில இல்லை, நல்ல பொருளாதாரத்திலே முன்னேறின ஒரு குடும்பத்திலே தான் இருந்தார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில சில வேலைகளில தேவ ஜனங்கள் ஒரு சிலர் நல்ல பொருளாதாரத்திலே முன்னேறின ஒரு குடும்பங்களிலே தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அநேகருடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அநேக குடும்பங்கள் தேவனாய்க்கு கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அநேக குடும்பங்களிலே தேவன் அவர்களை மிகுந்த ஆசீர்வாதமாக அவர்கள் குடும்பங்களை அவர் மாற்றியிருக்கிறார். அவருடைய கைகளின் பிரயாசம், அவர்கள் செய்கிற வேலை எல்லாவற்றிலும் தேவனாய் கர்த்தர் அநேகரை நாம் ஆசீர்வதித்திருக்கிறதே இந்த உலகத்திலே பார்க்க முடிகிறது. இங்க பார்க்கிறோம் லோத்தும் அவனுடைய குடும்பமும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகவே அவர்கள் இருந்தார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய சிக்கல் அவர்கள் குடியேறின அந்த பகுதி தான் என்பதை வேதம் மீண்டுமாக நமக்கு சொல்லுகிறது. அந்த பகுதி மிகுந்த ஒரு மோசமான ஒரு பகுதியாக இருந்தது. ஜனங்கள் எல்லோரும் பொல்லாதவர்களாக பாவம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். தேவன் அந்த நகரத்தை அழித்து போட நினைத்தார். அந்த நேரத்தில் அந்த லோத்துடைய குடும்பத்துக்குள்ளாக தேவ தூதர்கள் வந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 19:1 நான் 3 வாசிக்கிறேன். அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதாமுக்கு வந்தார்கள். லோத்து சோதாமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டம் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்களும் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருத்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்தில் திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. தெய்வ தூதர்கள் வந்து தன் இல்லத்திலே தங்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை லோத்தும் அவன் மனைவியும் பெற்றிருந்தார். அது ஒரு ஆசீர்வாதம். அநேகர் இன்றைக்கு உலக பிரகாரமாக ஐஸ்வர்யத்தில் இருந்தாலும் கூட தேவனுக்கு தொடர்பற்றவர்களாக வாழும்போது அவர்கள் பெற்றிருக்கிற ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம் வீணாய் போகிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது. இங்கே பார்க்கிறோம், இவர்கள் ஐஸ்வர்யத்தில் மிகுதியானவர்களாக மாத்திரமல்ல, தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகவும் இந்த குடும்பம் அபிரகாம் மூலமாக இருந்தது. தேவ தூதர்கள் அவனிடத்தில் பிரவேசித்தார்கள். தேவ தூதர்கள் தங்கும்படியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக லோத்தின் குடும்பம் இருந்ததாக எங்கள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். லோத்தின் குடும்பம் அந்த பாக்கியத்தை பெற்றிருந்தது. தேவ தூதர்கள் வந்து தங்கும்படியான ஒரு குடும்பமாக அந்த லோத்துடைய குடும்பம் இருந்ததாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக வேதத்தில் நாம் பார்க்கும்போது அந்த குடும்பம் தேவனுடைய ரட்சிப்புக்கு பாத்திரமாக ஒரு குடும்பமாக தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருந்தார். 14 நாம் வாசிக்கும் போது இங்கே பார்க்கிறோம், அப்போது லோத்து புறப்பட்டு தன் 19 இங்கே பார்க்கிறோம் அந்த குடும்பத்தை தேவனாக கர்த்தர் 12 அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் உனக்கு இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டினத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் இந்த தேசம் அழிக்கப்படும் போது தேவ தூதர்கள் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த தேசத்தினுடைய அழிவில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு அந்த தேவனுடைய சித்தம் உள்ளவர்களாக இவர்களுடைய குடும்பம் இருந்தது என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். அதனாலே மூன்றாவதாக நம் வேதத்துல நாம் பார்க்கும்போது லோத்துடைய குடும்பம் ஐஸ்வர்யத்தினால் மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் வந்து தங்கும்படியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாய் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக ஜீவ புத்தகத்தில் பேழுதுவதற்கு தகுதியுடையவர்களாக தேவனாய் கர்த்தர்கள் ஆசீர்வதிக்க விரும்பினார். அந்த தேசம் அழிக்கப்படும் போது இந்த தேசத்தின் அழிவிலிருந்து இந்த குடும்பத்தை பாதுகாக்க கர்த்தர் விரும்பினார் என்பதாக இங்கு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாக்க விரும்பினார். அவர்கள் அவரை பார்த்து சொன்னார், இந்த தேசத்தில் உனக்கு வேண்டியவர்கள் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை நீ அழைத்து கொண்டு இந்த பகுதியை விட்டு வெளியே போ என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். மூன்றாவதாக அவர்கள் வாழ்க்கையில தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிற ஒரு தகுதியை பெற்ற ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. லோத்துடைய மனைவி ரட்சிப்புக்கு அழைக்கப்பட்ட ஒரு சகோதரியாக அவள் இருந்தாள் என்பதாகவே இங்கு வேதத்துல நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த நேரத்துல அவர்கள் துணை செய்தார் என்று கூட வேதம் சொல்லுது. அவர்களாலே அவ்வளவு தூரம் நடந்து போக முடியவில்லை, தேவ தூதர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு தூரம் போவதற்கு அவர்களாலே முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போதே தேவ தூதர்கள் 20வது வசனத்திலே பார்க்கும்போது, அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய் அது கிட்டே இருக்கிறது, சின்ன தூரமாயும் இருக்கிறது, என் பிராரண பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கழுத்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அதனாலே அந்த தேவனுடைய தூதர்கள் அவர்களுக்கு அவர்கள் சொன்ன அந்த இலக்கு தூரம் அவர்களாலே போக முடியாது என்று ஒரு விண்ணப்பத்தை லோத்து வைத்த போது கூட, மிக அருகாமையில் இருக்கிற அந்த பக்கத்து ஊரிலே கூட அவர்கள் போய் சென்று நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று செய்து உதவி செய்கிற விதமாக அந்த தேவ தூதர்கள் அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். தேவனுடைய அந்த தேவ தூதர்களுடைய உதவியை, தேவ தூதர்களுடைய அந்த இரக்கத்தின் கிருபையும் லோத்துமனுடைய மனைவியும் நேரடியாக அவர்கள் பார்த்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நேரடியாக அவருடைய கண்கள் கண்டது, தேவனுடைய தூதர்கள் அவர்கள் ஓடி போவதற்கு உதவி செய்கிறார்கள், கைகளை பிடித்து உதவி செய்கிறார்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்படி கிருபை இரக்கத்தையும் அவர்கள் மீது அந்த தேவ தூதர்கள் காட்டினார்கள். அதனாலே இந்த லோத்துடைய மனைவியை நாம் பார்க்கும்போது அவள் பெற்ற இந்த கிருபையெல்லாம் அந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவள் அந்த சோதாம் குமார பட்டினத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் அநேக வழிகளை அவர் திறந்தார்கள். அது மாத்திரமல்ல, லோத்து ஒரு நீதிமானாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நல்ல நீதிமானுடைய மனைவியாக லோத்தின் மனைவி இருந்தார், ஒரு நீதிமானுக்கு மனைவியாக இருந்தார். உலக பிரகாரமாக ஒரு மோசமான ஒரு மனிதனுக்கு அவள் மனைவியாக இல்லை, ஒரு நீதிமானுக்கு அவள் மனைவியாக இருந்தாள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. லோத்து ஒரு நீதிமான் என்று இங்கே பேதுரு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் ரெண்டு பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சோதம் குமாரா என்னும் பட்டினங்களையும் சாம்பலாக்கி கவித்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாக நடப்பவர்களுக்கு அவர்களை சிஸ்தாந்தமாக வைத்து அக்கிரமக்காரர்களுக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகாரம் நடக்கையினால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க என்று வேதம் சொல்லுகிறது. லோத்து ஒரு நீதிமானாகவே அந்த நாளிலே அவன் கருதப்பட்டான். லோத்து தன்னுடைய வாழ்நாளிலே அந்த சோதம் குமார பட்டினத்தினுடைய பாவங்களை நினைத்து வருத்தப்பட்டவனாகவே இருந்தான், மிகவும் வருத்தம் அடைந்தான். அந்த பாவ செயல்களை குறித்து தன் இருதயத்திலே வருத்தப்படுகிற ஒரு நீதிமானாகவே லோத்து இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால முதலாவதாக இந்த லோத்துடைய மனைவியினுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும்போது அவளுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாகவே இருந்தது. முதலாவதாக அவளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது அவள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, இந்த பூமியின் ஐஸ்வர்யங்களினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்தாள். இரண்டாவது, தேவ தூதர்கள் வந்து தன் ஸ்தலத்திலே தங்கும்படியான ஒரு ஆசீர்வாதம் அந்த லோத்துடைய மனைவியோட வாழ்க்கையில இருந்தது. தேவ தூதர்கள் ரட்சிப்புக்கு ஏற்ற, இந்த தேசம் அழியப்படும் போது அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு குடும்பத்திலே நீ ரட்சித்துக்கொள், உன்னை காப்பாற்றிக்கொள் என்று சொல்லுகிற ஒரு வழிநடத்துதல, தேவ தூதர்களால் வழிநடத்தப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவளாக லோத்தும் லோத்துடைய மனைவியும் இருந்தார்கள். அவர்கள் அவை தூரம் பிரயாணப்பட்டு தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்த போதிலும் கூட தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியான ஒரு கிருபையும் இரக்கத்தையும் பெற்றவர்களாக கூட இருந்தார்கள். இவ்வளவு தூரம் எங்காலே போய் தப்பித்துக் கொள்ள முடியாது என்கிற ஒரு விண்ணப்பத்தை வைத்த போது தேவன் அவர்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு குறுகிய பக்கத்திலே போய் கூட உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு 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 தூரத்தை அந்த அவர்களுக்கு வைக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, ஒரு ஒரு பாவியான மனிதனுக்கு அவள் மனைவியாக இல்லை, தன் பாவம் செய்யாத அந்த சோதாம் குமாரப்பட்டினத்தில் ஜனங்கள் எல்லோரும் பாவம் செய்கிற ஒரு பகுதியில் வாழ்ந்த போதிலும் கூட அவன் பாவமல்லாத ஒரு நீதிமானாக தன்னை நினைத்து கொண்டிருக்கிற நீதிமானாக இந்த ஜனங்களுடைய பாவங்களை நிறுத்தி வருத்தப்படுகிற ஒரு மனிதனாக லோத் இருந்தான் என்பதாக கூட வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் லோத்துடைய மனைவி வீழ்ந்து போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை கூட லோத்துடைய மனைவி போல இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த பூமியில நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அநேகர் இன்றைக்கு பூமியில உணவுக்காக பஞ்சத்தில் அடிபட்டு இருந்த போதிலும் கூட தேவனாகி கர்த்தர் நம்மை உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் தந்து நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்பது இவைகளே என்று நாம் பார்க்கிறோம். அதனால இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இது மூன்றும் நிறைவாக இருக்கும் போது அவன் நிச்சயமாகவே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னால் இந்த மூன்றும் இல்லாமல் அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் இன்னைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறதே இன்னைக்கு பார்க்க முடிகிறது. ஆனாலும் தேவனை கர்த்தர் இந்த மூன்று காரியங்களை நமக்கு பரிபூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் நிச்சயமாகவே இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் தேவ தூதர்கள் நாம் தங்கும்படியாக நம்முடைய இல்லத்தில் பிரவேசிக்கும்படியான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நாம் தேவனை அறிந்து கொண்ட ஒரு சந்ததி. நாம் ஜெபிக்கும் போது தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நம்மாலே உணர முடிகிறது. என்று சொன்னால் நம்ம யாக்கோபின் ஏணி நம்முடைய சபையின் மூலமாக வானத்து தொடும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் வந்து தங்குகிற, தேவ தூதர்கள் பிரசன்னமாகுகிற ஒரு இல்லமாக கர்த்தர் நம்முடைய இல்லத்தை மாற்றி இருக்கிறார். தேவ தூதர்கள் தங்குவதற்கு ஒரு தகுதி வாய்ந்த ஒரு இல்லமாக இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு நம்முடைய இல்லங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றப்பட்டிருக்கு. மூன்றாவதாக நம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது நம்மையும் தேவன் நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக அழைத்திருக்கிறார். நாம் நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். மெய்யான இயேசுவில் இருக்கிற நாம் நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு தகுதியுடையவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் பலவீனப்படும் போது பரிசுத்த ஆவியினாலே நாம் தேற்றப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் பலவீனப்படும் போது பரிசுத்த ஆவியானது நம்மளை சரியான பாதையிலே நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதாக நாம் அநேக இடங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்மால் உணர முடிகிறது. தேவனுடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் நாம் சரியாக நடத்தப்படுகிற ஒரு சபையில நாம் இருக்கிறோம். தேவ ஆவியானவர் நம்முடைய விழுந்து போகிற அந்த சூழ்நிலைகள் வரும்போது நம்மை தேற்றி சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துகிறதாக இருக்கிறது. எப்படி அந்த தேவ தூதர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு அந்த லோத்துக்கும் லோத்துடைய குடும்பத்திற்கும் அவர்கள் உதவி செய்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை எல்லாம் நாம் பரிசுத்தப்படுத்தி பாவமில்லாத ஒரு குடும்பமாக கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை வைத்திருக்கிறார். லோத்துடைய குடும்பம் எப்படி அந்த காலகட்டத்தில் அந்த பாவமான அந்த நகரத்திலே பாவமில்லாமல் லோத் இருந்தானோ அப்படியாக ஒரு ஒரு காரியத்தை கூட நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனாலும் கூட இந்த லோத்துடைய குடும்பமானது ஏன் விழுந்து போனது என்பதை இந்த நாளையில நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிரசங்கிக்கும் போது லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஏன் அந்த லோத்துடைய மனைவி வீழ்ச்சி அடைந்தார்? தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வழிநடத்துதல் அவருடைய வாழ்க்கையில இல்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாளியா இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறார். பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையின் வழி நடத்துதலுக்கு காரணமாக இருக்கிறார். அவள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். அவள் மனம் போனபடி வாழ்ந்தார். அந்த பாவ நகரத்தில் அவள் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வழி நடத்துதல் அவளுடைய வாழ்க்கையில இல்லை என்பதை இந்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. தேவனுடைய பிரசன்னத்திலே அவள் தன்னுடைய வாழ்க்கையை அவள் வாழவில்லை என்பதை வேதத்தில் நாம் பார்க்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைக்கு ஏற்றவாள் தகுதி அவள் இல்லாதவளாகவே அவள் இருந்திருக்கிறாள். சொந்த இந்த ஜனங்கள் மத்தியிலே அவளுடைய வாழ்க்கை இந்த உலக பாவத்தின் இச்சைகள் மீது அவள் கவனம் அதிகமாக கொண்டவளாகவே அவருடைய வாழ்க்கையை இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்தாவியானது வழிநடத்துதல் அவள் வாழ்க்கையில இல்லை என்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கூட நம் அநேகர் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கிறோம். இந்த உலக காரியங்களை அதிகமாக நாம் சிந்திக்கிறோம். தேவனுடைய அந்த இரக்கத்தையும் தேவனுடைய அந்த கிருபையும் நாம் உதறி தள்ளுகிறவர்களாகவே இருக்கிறோம். பரிசுத்தாவினுடைய வழிகாட்டுதல் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துணையாக இருக்க போகிறது என்பதை உணராதவர்களாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறோம். வேதத்துல நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார். ரோமர் 12 இரண்டாம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே புதிய மனிதனாக இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பார்க்கிற அந்த லோத்துடைய மனைவி அன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் அவள் புதிதாக மாறவில்லை. அவள் தேவனுடைய லோத்தின் மூலமாக அந்த தேவனுடைய இரக்கத்தை அவள் பெற்றவளாக இருந்தாலும் கூட அவளுடைய வாழ்க்கையில அந்த நகரத்தை குறித்ததான ஒரு சிந்தை அவளுக்கு இருந்தது. அந்த பாவ சுபாவத்தை விட்டு அவள் மாற்றிக்கொள்வதற்கு அவள் தயாராக இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அவள் இந்த உலகத்தினுடைய அந்த ஆசைகளினாலே அவள் இணைக்கப்பட்டவளாகவே இருந்தாள். தேவன் கொடுத்திருக்கிற அந்த கண்களுக்கு தெரிந்த அத்தனை ஆசீர்வாதமும் அவளுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனாலும் அவைகளை அவள் புரிந்து கொள்கிற ஞானமற்ற ஒரு ஸ்திரியாகவே, தன்னை மாற்றிக்கொள்கிற ஒரு ஸ்திரியாகவே அவள் இல்லாமல் போனாள் என்பதாக எங்க வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதனாலே அவள் விழுந்து போனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த நகரத்தினாகி அந்த பாவ நகரத்தில் அவள் இருந்தாலும் கூட தேவனுக்கு ஏற்ற பிள்ளையுடைய குணாதிசயங்களை அவள் வளர்த்து கொள்ளவே இல்லை. அவள் அந்த நகரத்தை அதிகமாக நேசிக்கிறவளாகவே அவள் இருந்திருக்கிறாள். அந்த பாவ சுபாவத்தை நேசிக்கிறவளாகவே அவள் இருந்திருக்கிறாள். அந்த தேவனுடைய வழிநடத்துதலுக்குள்ளாக அவளுடைய வாழ்க்கையை அவள் இணைத்துக் கொள்ளாமல் போனால், அந்த வழிநடத்தல் அவள் வாழ்க்கையில இல்லாமல் போனபடினாலே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை லோத்துடைய குடும்பம் சந்திக்கும்படியாய் மாறி போனது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக வேதத்தில் பார்க்கும்போது அவள் அந்த தேசத்தை விட்டு தேவனாகிய கர்த்தர் வெளியேறிச்சுனா, அவள் வெளியேறவில்லை என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவளுடைய சரீரம் வெளியேறினது, அவளுடைய இருதயம் முழுவதுமாக அந்த சோதாம் குமாரப்பட்டினத்திலேயே இருந்தது. அதனாலே தான் அவள் திரும்பி பார்த்தாள் என்ற வேதத்தில் நாம் பார்க்கிறோம். தேசத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருந்த பூமியை கூட இந்த நியாயத்திற்கு போகிறார். நம்ம கூட இந்த தேசத்தில் நாம் இருந்தாலும் கூட நம்முடைய இருதயம் இந்த தேசத்திற்கு வெளியே வாழக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேசம் ஒரு பாவ நகரமாக இருக்கிறது. இந்த பாவ நகரத்திலே நம்முடைய இருதயம் நம் இந்த பாவ நகரத்தை நேசிக்காதபடி இந்த தேசத்துக்கு வெளியே நாம் இருக்க வேண்டியவர்களாகவே நாம் இருக்கிறோம். லோத்துடைய மனைவி அந்த தேசத்தை விட்டு தேவனாகிய கர்த்தர் வெளியேறும்படியே சொன்னான். அவருடைய சரீரம் வெளியேறினது, ஆனால் அவருடைய இருதயமும் அவருடைய சிந்தையும் அவருடைய வாஞ்சையும் அந்த நகரத்தின் மீதாகவே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு அவர் செவிசாய்க்கவில்லை. தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவள் அந்த வாழ்க்கையை உணரவில்லை. தான் எப்படிப்பட்ட ஒரு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவனாகிய கர்த்தர் என்னை இந்த தேசத்தை விட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்கிற அந்த அறிகிற சிந்தையற்றவளாகவே அந்த லோத்துடைய மனைவி அன்றைக்கு இருந்தால், அவள் தேவனாகிய கர்த்தருடைய அந்த இரக்கத்தை உணராமல் போனால், அதனாலே அவளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு இழப்பை அவள் சந்தித்தாள். அவள் தன்னுடைய இருதயத்தை அந்த சூழ்நிலையிலே அவள் மாற்றிக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்கிறது. செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகம் 1 அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒன்றாம் அதிகாரம் 12 வசனம். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களுக்கும், கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயங்களை சொல்லுவர்களுக்குமான மனுஷரை நான் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலே ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலகட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல் குழம்பிக்கு இருக்கிறவர்களுக்கும், கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறமான மனுஷனை நான் தண்டிப்பேன் என்று இங்கு கர்த்தர் சொல்லுகிறார். இது உலக பிரகாரமாக சொல்லப்பட்டதல்ல, எருசலேமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நாம் கர்த்தர் எந்த நன்மையும் தீமை செய்கிறவர் அல்ல என்று எண்ணுகிறவர்களாகவே சபையராகிய நாம் கூட சில நேரங்களில் இப்படி யோசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக அப்படி யோசிக்கிறவர்களை, தேவன் தண்டிக்கப் போவதில்லை என்று இருதயத்தில் சொல்லுகிறவர்களை, தேவனாகிய கர்த்தர் ஒரு காலம் வரும்போது அப்படி சொல்லுகிற மனுஷர்களை நான் தண்டிப்பேன் என்று இங்கு கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலே இந்த நாளிலும் கூட அந்த லோத்துடைய மனைவி வரப்போகிற அந்த தண்டனை குறித்து, அந்த ஆக்கினை குறித்து அவள் உணராமல் போனாள் என்பதாகவே இங்கு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவள் அந்த தேசத்தை விட்டு வெளியேறினாலும் கூட அவளுடைய இருதயமானது அந்த தேசத்தை அதிகமாக நேசிக்கிற, பாவ சுபாவங்களை நேசிக்கிற, அந்த பாவத்தை நேசிக்கிற ஒரு சகோதரியாகவே அவள் அந்த காலகட்டத்தில் இருந்தாள் என்பதாக இங்கே நம்மாலே பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, லோத்துடைய மனைவியை நாம் இங்கே சிந்தித்து பார்க்கும்போது, லோத்து ஒரு நீதிமானாக இருந்தான் என்று நாம் முன்பே வாசித்தோம். பேதுரு 2 அதிகாரம் 6-8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அந்த தேசத்தினுடைய ஒரு பொல்லாத அந்த காம விகார நடவடிக்கைகள் எல்லாம் லோத்து நன்றாக அறிந்திருந்தான். அப்படி அறிந்திருந்த போதிலும் கூட அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் எந்த அளவுக்கு தன் மனைவியை அந்த சத்தியத்துக்குள்ளே நடத்தினான் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புகிறது. லோத்து அறிந்திருந்த அளவுக்கு தன்னுடைய நீதிமானாக லோத்து இருந்தாலும் கூட தன் குடும்பத்தை அவன் நீதியின் பாதையில் நடத்தினானா என்பதை கேள்வியை நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன் மனைவி எந்த அளவுக்கு அவன் தேவனுடைய வசனத்திலும் தேவ பயத்திலும் லோத்தினாலே போதிக்கப்பட்டிருந்தால் என்பதை குறித்து நாம் இந்த நாளில் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு குடும்பமானது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை வேதம் விரும்புகிற ஒரு காரியம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இங்கே லோத்துடைய மனைவியுடைய இழப்பு அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிப்பில்லாமல் பாவத்துக்கு தள்ளினது. முழு குடும்பத்தையும் தேவன் ரட்சிக்கும்படி விரும்பினார். ஆனால் ஒரு மனிதன் அந்த லோத்துடைய அந்த மனைவி செய்த அந்த பாவம் அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கு பாத்திரமில்லாமல் போனது, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக மாறி போனது என்பதாக வேதம் சொல்கிறது. அதனால இந்த லோத்தையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு குடும்பத்துல நாம் வழிநடத்தப்படுகிறது மிக முக்கியமானதாக இருக்கிறது. யாக்கோபு கூட தன்னுடைய பிள்ளைகளை அவன் சரியான பாதையில நடத்தவில்லை என்பதாக வேதத்துல நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் கூட தன்னுடைய பிள்ளைகளை அவன் சரியான பாதையில நடத்தாமல் விட்டுவிட்டான் என்று இங்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தேவ பிள்ளைகளாகி நாம் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கணவனாய் இருந்தாலும் சரி மனைவியாய் இருந்தாலும் சரி நாம் சத்தியத்திலே நிற்கும் போது நாம் சத்தியத்தை விட்டு விலகாதபடி தன்னுடைய பிள்ளைகளையும் கணவன்மார்களையும் மனைவிகளையும் ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ள வேண்டியது, கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது என்பதை கூட இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. கணவன் சத்தியத்தில் இருக்கும்போது மனைவிகளை சத்தியத்தில் நடத்துகிற ஒரு பொறுப்பை கணவன்மார்கள் செய்ய வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். மனைவி சரியான சத்தியத்தில் நிலைக்கும் போது தன் கணவரை சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துகிற ஒரு பொறுப்பு தனக்கு மனைவிக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனைவியும் உணர வேண்டும். கணவனும் மனைவியும் சத்தியத்தில் நிலைநிற்கும் போது தன்னுடைய பிள்ளைகளையும் அந்த சத்தியத்திலே நிலைநிற்கிற ஒரு பொறுப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை இரக்கம். இந்த பிள்ளைகளை நான் தேவனுக்கு ஏற்ற சிகிச்சையிலே வளர்க்க வேண்டும் என்று பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நாம் ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறோம், நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று கவனம் இல்லாமல் தன் குடும்பத்தின் மீது கவனம் இல்லாதவர்களாக வாழ்கிற அநேக குடும்பங்களை இன்றைக்கு நாம் சபைகளிலே பார்க்க முடிகிறது. அவர்கள் என்னுடைய பேச்சுக்கு செவி கொடுப்பதில்லை, எனக்கு கீழ்ப்படுகிறதில்லை, அவர்கள் எப்படியாகிலும் போகட்டும் என்று விட்டு விடுகிற அநேக கணவனையும் மனைவியும் பிள்ளைகளையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனால இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாக அல்ல. லோத்து தன்னுடைய வாழ்க்கையிலே நீதிமானாக இருந்தாலும் கூட தன்னுடைய குடும்பம் தன்னுடைய இழந்து போவதற்கு லோத்து ஒரு காரணமாகவே இருந்திருக்கிறான் என்பதாக நம்மளே சிந்திக்க முடிகிறது. அவன் தன் குடும்பத்தை குறித்து அக்கறையற்றவனாகவே இருந்திருக்கிறான். அவருடைய மனைவியோட பிள்ளைகள் தேவ சமூகத்தின் சத்தியத்தில் அவர்கள் வளர்க்கப்படாமலே இருந்திருக்கிறார்கள். லோத்து தன்னுடைய மனைவியை எவ்வளவு தூரம் அவன் தன்னுடைய தேவ சமூகத்திலே வளர்த்திருக்கிறான் என்பதை இந்த பகுதி மூலமாக நம்மளே புரிந்து கொள்ள முடிகிறது. அதனாலே நாம் கூட நம்முடைய குடும்பமானது கடைசி காலத்திலே லோத்துடைய குடும்பம் விழுந்து போனது அந்த குடும்பம் ஒரு முழுமையான சத்தியத்துக்குள்ளாக தேவ பயத்துக்குள்ளாக இல்லை என்பதை இந்த பகுதியானது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நான்காவதாக வேதத்தை நாம் பார்க்கும்போது இந்த பூமியில நாம் வாழ்ந்தாலும் கூட நாம் மேலானவைகளை தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, நாம் மேலானவைகளை நாம் தேட வேண்டும். மேலானவைகளாக நாம் இந்த பூமியில நாம் வாழ வேண்டும். கழுகுக்கு சமமாக என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம வேதத்தில் நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கழுகுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் மாத்திரமல்ல, நாமும் கூட கழுகுக்கு சமமாய் ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். கழுகு இந்த பூமிக்குரிய பறவை அல்ல. கழுகு எப்போதுமே உயரத்தில் இருக்கிற ஒரு பறவை, எப்போதுமே அதிகமாக மலைகளில் தங்கியிருக்கிற ஒரு பறவை, தரையை நோக்கி வருவது அந்த பறவை விரும்பாத ஒரு பறவை, எப்போதும் மேலே உயர பறக்கிற உயர வாழ்கிற ஒரு பறவையாகவே கழுகு இருக்கிறது. அதனால்தான் யோவான் சுவிசேஷ புத்தகம் இயேசு கிறிஸ்துவை கழுகுக்கும் ஒப்பிடுகிறது, நம்மையும் கழுகுக்கு ஒப்பிட்டிருக்கிறது வேதம். ஏன்னு சொன்னால் நாம் இந்த பூமியில இருந்தாலும் கூட நாம் மேலானவைகளை சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் தாய் கழுகு நம்மை நோக்கி வரும்போது கழுகு குஞ்சுகளாகிய நாம் அந்த கழுகை நோக்கி பறக்க சித்தமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் உணர வேண்டும். அன்றைக்கு அந்த லோத்துடைய குடும்பமானது அன்றைக்கு சோதாம் குமாரப்பட்டினத்தில் இருந்தபோது அவர்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். பரத்துக்குரிய சிந்தை, பரத்துக்குரிய ஆசீர்வாதம், பரத்துக்குரிய ஒரு பக்தி வைராகியம் அவர்களுடைய குடும்பத்தில் இல்லாமல் போனது. அவர்கள் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்திலே உழந்து கொண்டிருந்தார்கள். தான் வரப்போகிற அந்த நித்திய ராஜ்யத்துக்கான அந்த வாய்ப்பை அவர்கள் எப்படி தக்க வைத்துக் கொள்கிறோம் என்ற அறிவு அவர்களுக்கு இல்லை. இந்த பாவ நகரம் எவ்வளவு ஒரு நாள் நிச்சயமாக தேவன் கழுத்து போடுவார் என்கிற ஒரு சிந்தையும் அறிவும் மற்றவர்களாகவே லோத்தும் அவருடைய மனைவியும் அன்றைக்கு அந்த குடும்பமும் அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறது என்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனால இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், மேலானவைகளை நாட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கொலோசியர் 3:2 கூட நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 3:2 கூட இயேசு நாமத்தினாலே நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 3:2 பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு சொல்லுகிறார். நாம் இந்த பூமிக்குரியவர்களை அல்ல, மேலானவைகளை நாம் நாட வேண்டும். இந்த பூமிக்குரியவர்களை நாடட்டும். நாம் மேலானவர்கள், மேலானவைகளை நாட தேவனாகிய கர்த்தர் சித்தமுள்ளவர்களாக இருப்பார். நித்திய ராஜ்யத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். நித்திய ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிருபை செய்யட்டும். அதனாலே இந்த நாளிலும் கூட இந்த லோத்துடைய குடும்பம், லோத்துடைய மனைவி நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அவள் இந்த பூமிக்குரியவைகளை சிந்தித்தால், பூமிக்குரியவர்களாகவே இருந்தால், அந்த மேலானவைகள் சிந்திக்கிற அறிவு அற்றவர்களாகவே அவள் அற்றுப்போனாள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு சிந்தை நமக்குள்ள எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். பாவத்தை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியதாக இருக்கிறது. என்று சொன்னால் இன்றைக்கு அநேகர் பாவத்தை அறிகிற அறிவு அற்றவர்களாகவே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாவத்தை அறிகிற அறிவினாலே நம்முடைய வாழ்க்கையை அவர் நிறைத்திருக்கிறார். அதனாலே தேவ பிள்ளைகளாகிய நாம் பாவத்தை அறிகிற அந்த அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில அவசியமானதாகவே இருக்கிறது என்று நாம் வேதத்துல நாம் பார்க்கிறோம். லோத்தும் அவருடைய மனைவியும் அன்றைக்கு அன்று பாவத்தை அறிகிற அறிவற்றவர்களாகவே அவர்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போனார்கள். அந்த சந்ததியே ஒரு பாவ சந்ததியாய் மாறி போனது என்ற வேதத்துல நாம் வாசிக்கிறோம். லோத்து தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பம் இழந்து போவதற்கு அவனும் ஒரு மறைமுகமாக ஒரு காரணமாக இருந்து போயிருக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய சந்ததி ஒரு பாவத்திலே வளர்கிற ஒரு சந்ததி என்பதை உணர்ந்து தேவ சத்தியத்தை அவர்களுக்கு அவன் உணர்த்தாதவனாகவே அவன் இருந்திருக்கிறான் என்பதாக வேதம் சொல்கிறது. அதனாலே நாம் இன்றைக்கு இந்த பாவத்தை குறித்து தான் அறிவுள்ள ஜனங்களாக நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த பூமியில நாம் இருக்க வேண்டும். லோத்துடைய மனைவி ஜாக்கிரதையற்றவளாக மாறிப்போனார். தேவனாகிய கர்த்தர் அவளை கொண்டு வந்து திரும்பி பார்க்காதே என்கிற ஒரே ஒரு கட்டளை அவளுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டது. அவள் ஜாக்கிரதையாக இருந்திருப்பாள் என்று சொன்னான். அந்த நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரியாக அவள் போயிருப்பாள். மிக அருகாமையில் வந்திருக்கிறார், ரட்சிப்பின் பக்கத்தில வந்து ரட்சிப்பை இழந்து போயிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவள் சிறிது தூரம் தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்காமல் அந்த தேசத்தை அவள் கடந்திருப்பாள் என்று சொன்னால், அவளுடைய குடும்பமும் அவளும் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக மாறியிருப்பார்கள். அவள் ரட்சிப்பின் பாத்திரமாக வந்து மிக அருகாமையில வந்து அந்த ரட்சிப்பை இழந்தாள். இயேசு கிறிஸ்துடைய கல்லறையில் அலையப்பட்ட இரண்டு சிறு திருடர்களை நீங்கள் பாருங்கள். ஒருவன் நரகத்துக்கு சொந்தக்காரனாக இரண்டு பேரும் மறிக்க வேண்டிய ஒரு சூழல். இரண்டு பேருமே நரகத்துக்கு சொந்தக்காரர்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே மறிக்கின்ற அந்த தருவாயிலே நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். மனம் திரும்பினான். இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டான். தன் பாவி என்பதை உணர்ந்தான். தனக்கு வந்திருக்கிற அந்த தண்டனை நியாயமானது, நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று தன்னுடைய மனதிலே மனம் திரும்பினான். மிகுந்த ஒரு மனம் திரும்புதலை தேவன் அறிந்திருந்தார். அவன் இன்னும் சிறிது நேரத்தில் மறித்திருப்பான். மறிக்கும் போது அவன் நரகத்துக்கு சொந்தக்காரனாக வாழ்க்கை போய் மாறியிருக்க வேண்டியது. ஆனால் அவன் நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக மிக மரணத்தின் அருகாமிலே போய் நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக மாறினான். லோத்துடைய மனைவி அதற்கு நேர் எதிரானவன். நித்திய ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு, ரட்சிப்புக்கு அருகாமிலே போய் மனம் திரும்பி அதை பெறுவதற்கு தகுதியற்றவளாக மாறிப்போய் திரும்பி பார்த்து கர்த்தருடைய அந்த சத்தியத்தை குறித்து தான ஜாக்கிரதையற்றவளாக அவள் இருந்தபடினாலே, அவள் அதிலே அதிகமாக கவனம் வைக்காதவளாக இருந்தபடினாலே, அவளுடைய அந்த பாவத்தை குறித்து தான் அறிவு அவளுக்கு அற்றவளாக இருந்தபடினாலே, திரும்பி பார்த்தாள் என்றதாக வேதம் சொல்லுகிறது. திரும்பி பார்த்தபடினாலே அவள் உப்பு துணாக மாறி தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தாள் என்பதாக நம்ம இந்த வேதத்துல நாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதனாலே சத்தியத்தை குறிக்கிற அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, சத்திய ஆவி உள்ளத்தில் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதனாலே சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற தேவனுடைய ஒரு மெய்யான சபையிலே நாம் இருக்கிறோம். எது சரி, எது நியாயம், எது நீதி என்பதை தேவனை கர்த்தர் நம் சபை மூலமாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார். அதனாலே அந்த அறிவினாலே நாம் இந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து தான் அறிவிலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரமாக வாழ வேண்டும் என்பதாக இந்த லோத்துடைய வாழ்க்கை பகுதி நமக்கு மீண்டுமாக வலியுறுத்துகிறது. அது மாத்திரமல்ல, லோத்து தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறாள் என்பதையும் நாம் அவள் மறித்த பிறகான காரியங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு நல்ல தாய் தன்னுடைய பிள்ளைகளை சத்தியத்தில் வளர்க்க கடமைப்பட்டவர்களாகவே இருக்கிறாள். லோத்துடைய மனைவிக்கு பிறகு அந்த குடும்பம் எவ்வளவாக அந்த பிள்ளைகள் பாவ சந்ததியில எப்படியாக வளர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் அது காட்டுகிறது. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. லோத்துடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை கூட அவள் சரியானபடி வளர்க்கவில்லை. ஒரு பாவ சந்ததி உள்ள பிள்ளைகளாகவே தன் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை வேதத்திலே நம்மாலே பிற்பகுதியிலே பார்க்க முடிகிறது. அதனாலே லோத்துடைய மனைவி வீழ்ந்து போனாள் என்பதாக இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால இன்றைய காலகட்டத்தில் நாம் கூட நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அவளுடைய வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். நம்முடைய பிறகு கூட அவர்கள் எப்படியாக சத்தியத்தில் வளரப்போகிறார்கள் என்பதற்கு நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் இந்த வேலையிலே நாம் உணர வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் 31:12 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 31:12, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள் என்று வேதம் அவனுக்கு சொல்லுகிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனைவி என்கிறவர்கள் தன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கணவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அதனாலே லோத்துடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை கூட சத்தியத்திலே இராதபடி வளர்த்திருக்கிறாள் என்பதற்கு அவள் மறைந்து போன பிறகு அந்த பிள்ளைகளுடைய பாவ வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறது. அந்த குடும்பம் எவ்வளவாக தேவனை அறியாதவர்களாக, தேவ பயம் மற்றவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு பிள்ளைகளாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதாக நம் வேதத்தில் பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் லோத்தின் குடும்பத்தை, லோத்துடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், மீண்டுமாக இந்த சோதோம் குமார பட்டணத்துக்கு என்ன நடந்ததோ அதுவே மனுஷகுமாரன் வருகிற அந்த காலகட்டத்திலும் நடக்கப் போகிறது என்பது இயேசு கிறிஸ்துவோடைய எச்சரிப்பு. அதனால இன்றைக்கு நாம் இன்னைக்கு ஒரு சோதோம் குமார பட்டினமாகிய இந்த உலகத்தில் நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த நாளிலும் கூட லோத்துடைய மனைவியை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. என்று சொன்னால் சோதோம் குமார பட்டினத்துக்கு என்ன நேர்ந்ததோ அது இந்த உலகத்திற்கு நேரிடப் போகிறது என்பது நிச்சயத்துவமாக இருக்கிறது. என்று சொன்னால் லோத்தின் நாட்களிலே இங்கே 28:17 நான் வாசிக்கிறேன். லோத்துடைய நாட்களில் நடந்து போலவே நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோம் விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தமும் வர்ஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியாய் நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனாலே மீண்டுமாக இந்த தேசத்தின் மீது ஒரு கோபமானது, தேவனுடைய கோபமானது வரப்போகிறது. இன்றைக்கு ஜனங்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள், புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள், கொள்கிறார்கள், விற்கிறார்கள், நட்டார்கள், கட்டினார்கள் என்று அன்றைக்கு சொல்லுகிறபடி அப்படியான ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை, தேவ பயமற்ற ஒரு ஜனங்களாக, இந்த உலகத்தின் சந்தோஷத்தை விரும்புகிற ஒரு ஜனக்கூட்டமாக இன்றைக்கு இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்களில் மீண்டுமாக தேவனுடைய கோபம் சோதோம் குமாரப்பட்டினத்தின் மீது வந்தது போல இன்றைக்கும் இந்த உலகத்தின் மீது வரப்போகிறது என்றது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் லோத்துடைய மனைவியை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. லோத்துடைய மனைவி தன்னுடைய வாழ்நாளிலே எப்படி ஒரு வீழ்ச்சியை சந்தித்தாள் என்பதை இந்த நாளிலே நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அவள் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் அவளுக்கு இருந்தது. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்திலே அவள் நினைக்கப்பட்டிருந்தால், ஒரு நல்ல நீதிமானுடைய கணவனுக்கு சொந்தக்காரனாக இருந்தால், தேவ தூதர்கள் வந்து தங்குகிற ஒரு இல்லத்திற்கு அவளுடைய வீடு பாத்திரமாக இருந்தது. தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றிருக்கிற ஒரு குடும்பத்திற்கு அவள் சொந்தக்காரனாக அவளுடைய வாழ்க்கையில் இருந்தால், நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரனாக அந்த குடும்பம் இருந்தது. ஆனாலும் கூட அவள் இழந்து போனாள் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கூட எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுத்திருக்கிறார். நாமும் கூட லோத்துடைய மனைவியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வேதத்தில் ரெண்டு விதமான கதாபாத்திரங்கள் எப்போதும் வேதம் சொல்லுகிறது. ஒன்று பாசிட்டிவ் கேரக்டர், ஒரு நெகட்டிவ் கேரக்டர். எது பாசிட்டிவ் கேரக்டரில் பார்த்து நம்ம இப்படி தான் இருக்கணும் கற்றுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த எதிர்மறையான கதாபாத்திரங்களை பார்த்து நம்ம எப்படி இருக்கக்கூடாது என்று கற்றுக்கொள்வதற்காக அவைகளும் இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லோத்துடைய மனைவி, லோத்துடைய குடும்பம், நாம் கிறிஸ்து வாழ்க்கையில நாம் எதை செய்யக்கூடாது என்பதை எப்போதும் நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. லோத்துடைய குடும்பம் எப்படி ரட்சிப்புக்கு அருகதையற்றதாக மாறிப்போன காரணம், அவர்கள் இந்த உலகத்தை அதிகமாக நேசித்தார்கள், தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு அக்கறை அவர்களுக்குள்ளே இல்லாமல் போனது, தேவனுடைய நியாயத்திற்கு பக்கத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்கிற அந்த ஜாக்கிரதையற்றவர்களாக அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இருந்தார்கள். ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தை தேடின அவர்கள் மேலான நித்திய ராஜ்யத்தை அவர்கள் தேடாமல் போனார்கள். தன் குடும்பத்தை குறித்ததான அக்கறையற்றவனாக லோத்து இருந்திருக்கிறான் என்பதையும் இந்த பகுதியானது நமக்கு சொல்லுகிறது. அவர் தன் நல்ல தாயாக தன் பிள்ளைகளை கூட அவர் வளர்க்காமல் விட்டுவிட்டு சென்றிருக்கிறாள் என்பதற்கு அடையாளமாக அந்த பெண் பிள்ளைகள் இருவரும் எப்படியாக பாவம் செய்தார்கள் என்பதாக பிற்பகுதியில் கூட நம்மளே வாசிக்க முடிகிறது. அதனால இந்த நாளில் நாம் லோத்தின் மனைவியை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நம்மை திரும்பி பார்க்காமல் நம்மை தேவனாகி கத்தர் இந்த உலகத்தை விட்டு வெளியேறும்படியாக நம்முடைய தேவனாகி கத்தர் கட்டளையிட்டிருக்கிறார். திரும்பி பார்ப்பது என்பது இந்த உலகத்தை மீண்டுமாக நேசிப்பது, இந்த உலக பாவ வழக்க வழக்கங்களுக்கு நாம் மீண்டுமாக திரும்பி திரும்பி போவது, இந்த உலகத்தினுடைய பாவ சுபாவங்களை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் நாம் அவைகளை பெற்றுக்கொள்வது, இவைகளே திரும்பி பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி நாம் திரும்பி பார்க்கும்போது நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நம்மை தண்டிக்க போகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலும் கூட மீண்டுமாக இந்த லோத்துடைய மனைவியை குறித்ததான ஒரு சில வார்த்தைகளை கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியை மீண்டுமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. இந்த தேசத்தில் பரவுகிற இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த நாள் வரை நம்மை பாதுகாத்துக் கொண்டிருந்திருக்கிற தேவன் இனிவரும் காலங்களிலும் நம்மை பாதுகாத்துக்குள்ள சித்தமுள்ளவர்களாக இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் பரிகாரி என்பதை நாம் விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் அவர் பரிகாரியாக இருந்து இந்த தேசத்தின் கொள்ளை நோயிலிருந்து நம்மை பாதுகாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்போது சபையார் யாவரும் ஒன்று சேர்ந்து துதிகிதங்களில் உள்ள 120வது பாடலை நாம் பாடுவோம். தேவனாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஒன்று சேர்ந்து 120வது பாடல், இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் என்கிற பாடலை நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம்.
இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் யாவையும் தாராளமாய் என்றும் அவரோடு தங்கி நம்பி நேசி பெண்மையாய் ஒப்புவிக்கிறேன் ஒப்புவிக்கிறேன். நேசரச்சகான யாவும் ஒப்புவிக்கிறேன். இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் அவர் பாதம் பணிந்தேன் லோக இன்பம் யாவும் வீட்டேன் இப்போதேற்று கொள்ளுமேன் ஒப்புவிக்கிறேன் ஒப்புவிக்கிறேன். நேசரச்சகான யாவும் ஒப்புவிக்கிறேன். இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் மூற்றுமாட்கொண்டருளும் நானும் சொந்தம் நீரின் சொந்தம் சாட்சியாம் தேவாவியோம் ஒப்புவிக்கிறேன் ஒப்புவிக்கிறேன். நேசரச்சகான யாவும் ஒப்புவிக்கிறேன்.
நாம் தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலும் கூட மீண்டுமாக இந்த ஆராதனையில பிரவேசிக்க கிருபை செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறுதியாக நாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய தேசங்களுக்காக, நம்முடைய சபை மக்களுக்காக வரப்போகிற இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்முடைய சபை குடும்பங்களை தேவனாகி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வதற்காக அநேகர்களுக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்கிற பணிகளை கர்த்தர் செய்வதற்கு நமக்கு துணை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் ஒன்றிருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் இப்போது ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம்.
அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே, எங்கள் மகா இரங்கத்தின் தகப்பனே, இந்த ஒரு அருமையான இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தை நிமித்தமாக 2 பேர் 3 பேருக்கு கொடுக்கிறீர்களோ, உங்கள் மதியிலே நான் வாசமாயிருப்பேன்னு சொன்னவரே, இந்த நாளிலே இந்த வேலையிலே எங்கள் மதியிலே வாசமாயிருக்கும்படியே நாங்கள் சொல்லிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் இந்த வேலையை எங்கள் கொடுத்த கிருமிக்காக நன்றி செலுத்துகிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்கள் துதிக்க செய்த கிருமிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளி வாசம் பண்ணுகிறவரே, இதோ அந்த நாளில் இந்த வேலையில உங்க துதிக்கிறோம் சோதரமானவரே, சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். சபை மக்கள் யாவருக்காக நாங்கள் சோதிக்கிறோம் ஆண்டவரே. நான் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லுகிறேன். இதோ எங்களோட வாழ்க்கையில் நீ பரிகாரியாக இருந்து இந்த தேசத்தில் பரவுகிற இந்த கொள்ளை நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நாள் சகோதரி சுகமாய் வைத்திருக்கிற சமாதானத்தின் தேவனே உங்களுக்கு குணாணுகள் சோதரம். எங்களுடைய இருதயங்கள் இப்படி பசுத்த சமாதானத்திலே நிலைத்திருக்கும்படியா கிருப செய்திருக்கிற அதற்கே குணாணுகள் சோதரம். இதோ இந்த நாளை பரிசுத்த சமாதானத்தினாலே நாங்கள் நிலைத்திருக்க கிருப செய்யமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவர். உங்களுடைய சமாதானத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கிருப செய்யும், உங்களுடைய சமாதானத்திலே நாங்கள் வாழ கிருப செய்யும், உங்களுடைய பசுத்த சமாதானத்திலே இந்த நாளும் நாங்கள் நிலைத்திருக்க நீர் கிருப செய்யமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சோதரம் ஆண்டவர். மீண்டும் நன்றி ராஜா, நன்றி 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 தகப்பனே. இம்மட்டம் உதவின அபிநேஸ்வரே, இம்மட்டம் நீர் உதவின எல்லா மேன்மையான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பரிசுத்த சமாதானம் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்க வழிநடத்த கிருபை செய்யும். உடைய இறக்கமும் கிருபையும் மனதுருக்கமும் இதோ அந்த நாளில் இந்த வேலையில் துதிக்கிற மாணவர்கள் சோதனைக்கிற மாணவரே, எங்கள் பரிசுமல்ல நல்ல தகப்பனே மற்ற சொல்லானவர்களை சோதனம். இதோ அந்த நாள் இந்த கலத்தில் கூடுகிற மாணவரே, நிரப்பப்படும்
ஒப்புவே தேரே
ஓப்பவேகிறேன்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபையார் யாவருக்கும் என் வாழ்த்துதல். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லா துதிகான மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கே. ஹல்லேலூயா, ஆமென்.